முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார்.
சாவிற்கு உம்மை தீர்ப்பளித்தார், அந்த பரிதாபம் என நினைக்கவில்லை.
நாதியற்றவராக சமூக ஓட்டத்தில் திருப்புமுனை உண்டாக்கி இயேசு திக்கற்றவராக சட்டத்தின் கிடுக்கு பிடிக்குள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். குற்றவாளியாக புது மழை பொழிவது போல் வாழ்வுதரும் சட்டங்களுக்கு மட்டுமே வக்காலத்து வாங்கியதால், இதோ கும்பல் மனப்பான்மை கொண்ட கூட்டத்தின் கூச்சலால் குற்றவாளி என தீர்ப்பிடப்படுகிறார். நீ இப்பொழுதுமே இப்படித்தான், நீ எதற்குமே லாயக்கில்லை, உன்னால் எதையுமே செய்ய இயலாது என்று எத்தனையோ தீர்ப்புகள் நடைமுறையில் நாமும் பிறரை பார்த்து சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். அநியாய தீர்ப்புக்கு ஆளான ஆண்டவரே, மனிதநேயம் ஒன்றையே மகத்தான சட்டமாக எங்கள் இதயங்களில் ஏற்க அருள் தாரும்.
இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது.
வாழ்க்கை என்பது வெங்காய மாதிரி உரிக்க உரிக்க கண்ணீர் தான் வரும். இயற்கையின் சீற்றம், விபத்துக்கள், நோய்கள், மனவேதனைகள், தவறான போக்கால் ஏற்படும் சங்கடங்கள், இப்படி துன்பத்தின் பன்முகங்களை நம் தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு சில லட்சியங்களுக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வதும், பிறரது சுமைகளை சுமக்க தயாராக இருப்பதும் நமது வாழ்க்கையில் நிறைவி கொடுக்கும். இயேசுவின் சிலுவை சுமை அர்த்தம் பெற்றதும் இப்படித்தான். விடுதலையின் விளை வேதனை, கழுவரம் ஏற்றால்தான் கல்வாரி. சுமை சுமந்த இயேசுவே, எங்கள் துன்பங்களை பகுத்து பார்க்கும் பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும்.
மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார்.
முதன்முறையாய் தரை நீர் விழுந்தீர், மூரு இறைவா நடை தளர்ந்து
கரடுமுருடான கல்வாரி பாதி இயேசுவின் கால்களை பதம் பார்த்திருக்கும். சிலுவையை ஏற்று சுமந்து கொண்டு நடந்த இயேசு கீழே விழுகிறார். நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நம்மை சோர்வுற செய்யும் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. நாம் எதிர்பார்ப்பதற்கு ஏற்றபடி நடக்காததால் கோபம், நல்ல உறவுகளில் விரிசல், குடும்ப வாழ்வில் ஏற்படும் குழப்பங்கள், வீண் சந்தேகங்கள், பிடிவாதங்கள், குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் ஏற்படும் பிரச்சனைகள், தொழில் முயற்சிகளில் எதிர்பாராத விதமாக ஏமாற்றங்கள், நல்லதை செய்ய சரியான உற்சாகம் கிடைக்காததால் ஏற்படும் மன தளர்ச்சிகள் என்று எத்தனை கரடுமுரடான தொய்வுகள் நமது கல்வாரி பாதையில். இயேசுவே கீழே விடுகிறார், நாம் எம்மாத்திரம் எழுந்து நடப்போம் இயேசுவோடு. இறைவா, வாழ்க்கையில் எங்களுக்கு தடைகள் நேரிடும் போதெல்லாம் மனந்தளராமல் தொடர்ந்து போராடி வாழ உதவி செய்யும்.
நிலை. இயேசு அவர் அன்னையும் சந்திக்கிறார்கள்.
கழுமரம் சுமந்து கல்வாரி நோக்கி செல்லும் மகன், மௌன மொழியால் கண்ணீருடன் வழியனுப்பும் தாய், வேதனை வேக்காடுகளுக்கிடையில் ஆறுதலுக்காக தாயின் மடி தேடி அம்மா அம்மா என அரற்றுகிறது அவரது உள்ளம். தாயே, என் கண்கண்ட தெய்வமே, என்னை பெற்றவளே, எனக்கு உயிர்ப்பிச்சை அளித்தவளே, என் வயிறு நிறைய உன் வயிற்றை வெற்றிடமாக்கியவளே, என் நிலைப்பார் என்பதை போல் பேசியது இயேசுவின் ஈரவிழி பார்வை. ஆனால் லட்சிய வேட்கை கொண்டு சுயநலமில்லாமல் சமூக அக்கறையுடன் என் மகன் இறப்பில் இவ்வுலகம் வாழட்டும் என விடை கொடுக்கிறாள் அன்னை மரியா. சொர்க்கம் உன் தாயின் பாதத்தில் தொட்டில் கட்டி தூங்குகிறது என்பது உண்மைதானோ? தயாவரியே, எங்கள் குடும்பத்தில் காட்டும் அக்கறையை பிறருக்கும் காட்ட எங்களுக்கு கற்பித்தருளும்.
ஐந்தாம் நிலை, சிலுவை சுமப்பதில் இயேசுவுக்கு உதவும் சீமோன்.
தீருநூறாகிய சீமோனே, நீர் செய்த உதவியோ புனிதமாகும்.
பிறர் மீது சுமைகளை சுமத்துவது மனித குணம், பிறருடைய சுமைகளை சுமப்பது தெய்வீக குணம். மனதில் உள்ள வேதனைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது துன்பம் பாதியாகிறது என்பர். தேவைகள் குவிந்து கிடக்கின்ற தேசம் இது. பற்றாக்குறை வீட்டையும் நாட்டையும் ஆட்டி படைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. காலி இடத்தை நிரப்பும் காற்று யாருடைய அனுமதிக்காகவும் காத்திருப்பதில்லை. உயிருக்கு போராடும் மனிதருக்கு உதவி செய்ய மனிதன் மட்டும் தயக்கம் காட்டுவது ஏன்? தேவையான நேரத்தில் செய்யப்படும் உதவி இயேசுவின் சுமையை குறைக்கிறது. இயேசுவின் சுமையை பகிர்ந்து கொண்ட சிமியோன் நம் எல்லோருக்கும் உதாரணமாக திகழ்கின்றார். இயேசுவே, ஆண்டவரே, துன்புறும் மனிதருக்கு துணையாக இருக்க அருள் புரியும்.
ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார்.
இயேசுவின் அலங்கோலமான உருவத்தையும் புழுதியும் இரத்தமும் படிந்த முகத்தையும் பார்த்து எல்லோரும் பரிதாபப்படுகிறார்கள். உடைந்து உருகுலைந்து காணப்படும் இயேசுவுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் உயிர் வாழ்வை தானமாக தரும் தாய்க்குளத்தின் பிரதிநிதி வெரோனிகாள் இரக்கமுள்ளவள், இதயமுள்ளவள் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். அனாதையாக, ஆதரவற்றவராக, புழுதியும் இரத்தமும் படிந்த முகத்தை கொண்டவராக, ஏழையாக அடி உதை வாங்கிக் கொண்டு சமுதாயத்தில் அல்லல் படுவோருக்காக வாழ்தல், அவர்களின் துயர் துடைத்தல் அவசியம். நான் ஒரு மனிதன், மனிதனோடு தொடர்புடைய எந்த விஷயத்திலும் நான் அக்கறையின்றி இருந்ததில்லை என்று ரோமானிய கவிஞர் போன்று சொல்ல முன்வருவோமா? அன்பான இயேசுவே, பிறருக்கு உதவும் துணிச்சலை எங்களுக்கு தந்தருளும்.
ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார்.
தாழா சுமையினை நீர் சுமந்தீர், மீண்டும் நடை தளர்ந்தே நீர் நிலை கவிழ்ந்தீர்.
வளர்ச்சிக்காக உழைக்கும் ஒவ்வொருவருக்குமே உயர்ந்த லட்சியம்தான் இறுதி இலக்காக இருக்கும். இவர்கள் தனிப்பட்ட தொய்வுகள், முட்டுக்கட்டைகள், சுய பச்சாதாபங்கள் எவையாலும் சோர்ந்து விட மாட்டார்கள். வீணான காரியங்கள் எதுவுமே இவர்களின் கவனத்தை சிதறடிக்காது. இதோ சிலுவை பாதையில் மீண்டும் ஒரு முறை சந்தித்த உடல் வீழ்ச்சி. இது இயேசுவின் பயணத்தில் ஏற்பட்ட தடங்கள். இயேசு உடனே எழுந்து நடக்கின்றார். சூரியன் மேற்கில் மறைகிறான், ஆனால் மீண்டும் கிழக்கிலே உதிப்பான். அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும், வெட்ட வெட்ட முருங்கை துளிர்க்கும், தீட்ட தீட்ட வைரம் ஜொலிக்கும், துன்பங்கள் நம்மை பக்குவப்படுத்தும். இயேசுவே, வீழ்ச்சிகளை கண்டு நாங்கள் துவண்டு போகாமல் நம்பிக்கையை எங்கள் உள்ளத்திலே வளர்த்திருளும்.
எட்டாம் நிலை. எருசலேம் நகரத்து பெண்களுக்கு ஆறுதல் தருகிறார்.
அழுகை என்பது இயலாமையின் வெளிப்பாடு. ஒரு சிலருக்கு வாழ்வு மகிழ்வாய் இருக்கிறது, ஆனால் ஒரு சிலருக்கோ வாழ்வு பெரும்பாலும் அழுகையில் ஆரம்பித்து அழுகையிலேயே முடிகிறது. எத்தனையோ இன்னல்களை பார்த்து பார்த்து சலித்து போய் நாம் பார்வையாளர்களாய் மாறிவிட்டதுதான் உண்மை. இயலாமை வாழ்வில் காணப்படுகின்ற சோகம், விபத்தில் அடிபட்டவரை பார்த்து பரிதாபம் மட்டும் காட்டுவது, செய்தித்தாள்கள் வருகின்ற கொலை கொள்ளைகளை பார்த்து சலிப்பை மட்டும் வெளிப்படுத்துவது, நாடுகளில் நடக்கின்ற சண்டைகளை திரைப்படங்கள் போன்று விறுவிறுப்பாய் பார்ப்பது என பல காரியங்கள் இயலாமையின் வெளிப்பாடுகள். நாம் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் என்ற நிலை. இயேசுவின் நிலை பார்த்து வேதனை கண்ணீர் வடிக்கின்றார்கள். எதுவும் செய்ய இயலா எருசலேம் பெண்கள். நாமே வியூகம் அமைத்து போராடினால் ஒழிய இயலாமையிலிருந்து வெளிவருவது வெற்றி கனவாய் போய்விடும். இயேசுவே, இயேசுவே, இயலாமையால் வரும் இன்னல்களை நீக்கி போராடும் மனதை எங்களுக்கு தந்தருளும்.
ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார்.
தாங்கிய பூமியின் தேகத்தையே நீர் மூன்றாம் முறையாய் முத்தம் செய்தீரோ.
இயேசுவின் சிலுவை பாதையில் மிகவும் பரிதாபமான கட்டம் இது. நோயாளிகளை சுகப்படுத்திய, புறக்கணிக்கப்பட்டவர்களோடு உறவு கொண்டாடிய, ஏழைகளை நேசித்த, ஆதரவற்றவர்களை அள்ளி அணைத்த இயேசு முகங்குப்புற மூன்றாம் முறை விழுந்து கிடக்கிறார். நல்லது செய்வோருக்கு இடையூறு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும் போல் இருக்கிறது. மூன்று முறை இயேசு கீழே விழுந்தார். நாமும் மூன்று முறை அல்ல, 30 முறை அல்ல, 300 முறை அல்ல, 3000 முறை என்று விழுந்து கொண்டே இருக்கிறோம். கணக்கற்ற தோல்விகள், ஏமாற்றங்கள், தடங்கல்கள் வாழ்வில் நம்மையும் தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வட்டிக்கு மேல் வட்டி, வாழ்வில் ஏமாற்றம், மூட பழக்க வழக்கங்கள், சூதாட்டம், போதைப் பொருட்கள், வீண் சடங்குகள், வெற்று ஆரவாரங்கள், ஆடம்பரங்கள் என்று பல காரணிகள் நம்மை கீழே விழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. எழச் சொல்லுகிறார் இயேசு, எழ மறுப்பவன் கிறிஸ்தவனே அல்ல, மனிதனே அல்ல. இயேசுவே, நாங்கள் தடுமாறும் வேளையில் நீரே எம் பலமாக துணையாக இருந்தருளும்.
பத்தாம் நிலை, இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள்.
அவமானம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அங்கீகாரம் மறுக்கப்படும் போதும், அடுத்தவர் எதிரில் ஒருவர் நம்மை குற்றவாளி என குறை சொல்லும் போதும், நம்மை பற்றி பிறர் மற்றவர்களிடம் இழிவாக சொல்லும் போதும் அவமானம் பெரிதாகிறது தானே உண்மை. அதுவும் ஆடையில்லா அவமானம் என்பது கடைநிலை அவமானம். மலிவு விலைகளில் வண்ண வண ஆடைகள் கடைகளில் குவிக்கப்பட்டிருக்கிறது. சவுளி கடைகளில் உள்ள பொம்மைகளும் பட்டு உடை உடுத்தி உள்ளன. ஆனால் இன்னும் ஆடை இல்லாமல் அரை மனிதர்களாய் பலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உடைகளை சிறிதாக்கி இது அவமானம் அல்ல, அழகு என்று சொல்லி வாழ்பவர்களும் உண்டு. நாம் மனிதரை மனிதராய் மதிக்காத சூழலில் அநீதியான முறையில் தவறாக முத்திரை குத்தும் வேளையில் உடன் வாழ்பவர்களை சந்தேக கண்ணோடு பார்க்கும் தருணத்தில் மற்றவர்களின் வளர்ச்சியை தடை செய்கின்ற நேரத்தில் ஆடை களைந்து மட்டுமல்ல மனிதரின் தோளுரித்தே அவமானப்படுத்துகிறோம். இயேசுவே, நல்ல பண்பை நாங்கள் வளர்த்துக் கொள்ள உதவியருளும்.
பதினொன்றாம் நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள்.
பாவங்களோ அதை துவளாமல் நீர் ஏற்றீரோ.
அடுத்தவரின் துன்பத்தில் இன்பம் காணும் மனிதர்கள் எல்லா காலத்திலும் வாழ்ந்திருக்கின்றார்கள். குடும்பத்தில் மனைவி மீது கணவனும் கணவன் மீது மனைவியும் நம்பிக்கை வைக்காத போது சின்ன சுகத்திற்காக புகை, குடி, பாக்கு, சூதாட்டம் போன்ற பழக்கங்களிலிருந்து வெளிவராமல் இருக்கும்போது பெற்றோர்களின் வியர்வையும் இரத்தத்தையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ளாமல் பிள்ளைகள் பணத்தை வீணடிக்கும் போது மென்மையான உறவுகளை வன்மையாக நடத்தும் போது பரிசுத்தமான சிநேகம், ஆழமான நட்பு இவைகளை கொச்சிப்படுத்தும் போது ஏழையின் இல்லாமையையும் இயலாமையையும் கேலியாக சித்தரிக்கப்படும் போது நெறிப்படுத்தப்படாத முரட்டுத்தனமான மூர்க்கத்தனமான கோபங்களை கொண்டிருக்கும் போது கட்டுப்பாடற்ற காற்றாறாக ஓடுகின்ற போதெல்லாம் நாம் அனுதினமும் அநியாயமாக இயேசுவை அறைந்தது போல சிலுவையில் பலரை அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏகப்பட்ட சமூக தீமைகளின் வடிவத்தில் சாதாரண மக்கள் மீது அனுதினமும் ஆணிகள் அறியப்படுகின்றன. இதையெல்லாம் பார்த்தும் புத்திசாலித்தனத்துடன் ஒதுங்கிவிடும் போதெல்லாம் நாமும் அவர்களை சிலுவையில் அறிய அனுமதிக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வோம். இயேசுவே, ஆண்டவரே, சகோதர மனப்பான்மையோடு உண்மையான உறவுகளை வலுப்படுத்தவும் எல்லா மனிதரையும் நேசிக்கவும் வரம் தாரும்.
பன்னிரண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார்.
நீதிக்காகவும் உண்மைக்காகவும் குரல் கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த முடிவு நிச்சயம். இரத்த கரை வடிந்த வரலாற்று ஏடுகளில் மனிதநேய மதிப்பீடுகளுக்காக இயேசுவை போல் கொலை செய்யப்பட்டவர்கள் ஏராளமானோர். இவர்கள் லட்சியவாதிகள், கொள்கை பிடிப்புள்ளவர்கள், சுயலாபத்திற்காக லட்சிய கொள்கைகளை விட்டுக் கொடுக்காதவர்கள், ஊன் உறக்க மறந்தவர்கள், தங்கள் சுகத்தை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள், ஆட்சிக்கும் அக்கிரமத்திற்கும் அடிபணியாதவர்கள், உயிரையே தியாகம் செய்ய துணிந்தவர்கள். இந்த வாழ்வில் இவர்களைப் போல் நம்மால் வாழ இயலுமா? உலகில் உள்ள கொடூரனுள் மகா கொடூரன் சாவு. ஏனென்றால் இது வாழ்வை பறித்து விடுகிறது, வாழ்வை அழித்து விடுகிறது. இதை சந்திக்க நம்மால் கூடுமா? நம்மோடு இருந்து நாம் நேசித்த அன்பானவர் இறந்துவிட்டால் எவ்வளவு வேதனை நம்மை தொற்றிக் கொள்கிறது? இறப்பு வாழ்வின் எச்சரிக்கை. இறப்பு நம் ஆட்டத்திற்கு அளவுகோல். இறப்பு மனிதன் விரும்பா விருந்தாளி. இறப்பு துக்கத்தின் மொத்த உருவம். இறப்பு மனிதனின் உயிர் உறிஞ்சும் மயானம். என்றாலும் கிறித்தவ பாரம்பரியம் இறப்பு நம் மறுவாழ்வின் தொடக்கம் என நம்பிக்கையை ஒட்டுகிறதே. என்றாலும் இறப்பை சந்திக்க தயாராக தேவையில்லை. வாழ்வை அலசி பார்த்து நேசிக்க தயாராகவும் வாழ்கின்ற நாட்களை அர்த்தமுள்ளதாய் மாற்றிட. இயேசுவே, நல்லது நிறைவேற உழைத்திடுவோம் என்ற லட்சியத்திற்காக வாழ்ந்திட வரம் தாரும்.
பதிமூன்றாம் நிலை. இயேசுவின் உடலை அன்னை மரியாவின் மடியில் கிடத்துகிறார்கள்.
தாங்கினார் உம் உடல் தன் மடியில், அவர் தாங்கோண துயரினை மனம் சுமந்து.
தான தர்மம் செய்ய உன் தாயை பார்த்து கற்றுக்கொள் என்று சொல்வார்கள். இறந்த இயேசுவின் சடலத்தை தன் மடியிலே சுமந்து கொண்டு அன்னை மரியா, என் மகனை தியாகம் செய்தேனே, அதற்கு நீங்கள் கொடுக்கும் சன்மானம் வேதனைதானா கேட்கிறார் தாய் மரியா. ஒரு மகன் குடித்துவிட்டு அனுதினமும் தன் தாயை அடிப்பான், ஆனால் தாய் அந்த அடியை தாங்கிக் கொண்டு அழாமல் இருப்பார். ஒருமுறை இதே போன்று அம்மகன் குடித்துவிட்டு தன் தாயை அடிக்கின்ற போது தாய் அட ஆரம்பித்து விட்டார். மகன் வியப்போடு கேட்டான், அம்மா, என்றைக்கும் நான் அடிக்கும் போது அடமாட்டாயே, இன்று மட்டும் ஏன் அழுகிறாய் என்று. தாய் சொல்லுகிறார், நீ ஒவ்வொரு முறையும் அடிக்கும் போதும் அடி பலமாக இருக்கும், வலித்தாலும் என் மகன் உடல் சக்தி உடையவனாக இருக்கின்றானே என்று. ஆனால் இன்று உனது அடி எனக்கு வலிக்கவில்லை, குடித்து குடித்து உன் சக்தி குறைந்து விட்டதே என்ற வேதனையில் அழுகிறேன் என்றார். எப்படியெல்லாம் தன் மகன் வருவான் என்று கனவு காணும் தாயின் கண்ணெதிரில் மகன் பிணமாக இருந்தால் யதார்த்த நிலை எப்படி இருக்கும்? கண்ணே, நான் உன்னை சிறந்த பள்ளியில் படிக்க வைப்பேன், செல்லமே, உனக்கு மிக ஆடம்பரமாக திருமணம் செய்வேன். தங்கமே, என் உயிர் மூச்சு உள்ளவரை உனக்காக செருப்பாய் தேய்ந்திருப்பேன் என்று சொல்லும் தாயுள்ளம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனாலும் இன்று பிள்ளைகள் பெற்றோருக்கு தருகின்ற சன்மானம் வெறும் அவமானம். பெற்றோரை எதிர்த்து பேசுவதும் மரியாதை குறைவாக நடத்துவதும் கை நீட்டி அடிப்பதும் நடந்து கொண்டு இருப்பதுதானே உண்மை. தாயே மரியே, பெற்ற மனங்களை மகிழ்விக்கும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும்.
பதினான்காம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள்.
நாங்கள் வாழ்வை நேசிக்கிறோம். மரணம் எங்கள் வாழ்வுக்காக என்றால் மரணத்தையும் நேசிக்கிறோம். ஒரு ஞானியின் அர்த்தமுள்ள வார்த்தைகள் இவை. ஆறடி மண்ணுக்குள் அடங்கி போய்விடும் உடலில் உயிர் உள்ளவரை ஆடும் ஆட்டங்கள் தான் எத்தனை எத்தனை. மரணத்தின் தொடுதல் இல்லாத மாய பிரதேசம் இங்கு ஏதும் இல்லை. எல்லோருடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட மனிதரை சீண்டி சித்திரவதைப்படுத்தும் நிஜம்தான் மரணம். பணக்காரர் முதல் ஏழை வரை அத்தனை பேரும் இதற்கு அடிமைகள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை போன்று அர்த்தமுள்ள இறப்பை எதிர்கொள்ள வேண்டும். இயேசு கல்லறையில் புதைக்கப்பட்டார். நாமும் மரிப்போம், கல்லறையை சுவைப்போம். நிச்சயமாக அர்த்தமுள்ள வாழ்வை பகிர்ந்து கொள்வோம். ஏனென்றால் புது வாழ்வு என்பது 1000 மடங்கு சக்தியுடன் மீண்டும் வெளிப்பட போகும் மற்றொரு சகாப்தத்தின் ஆரம்பம். இயேசுவே, புதிய விடியலின் தொடக்கத்தை எங்களுக்கு தந்தருளும்.
பதினைந்தாம் நிலை. இயேசு உயிர்க்கிறார்.
ரகசியம் இறப்பன்று இந்த மரணம் இயேசுவில் மறுபிறப்பு.
உயிர்ப்பு என்பது வாழ்விற்கு தேவை. தாழ்வு மனப்பான்மை, சமூக சூழல், வறுமை, பணம் பற்றாக்குறை, நோய்கள், வேலையில்லா நிலை, வேதனை, தோல்விகள் என்று எண்ணற்ற தோல்விகள் இருந்தாலும் வெற்றி நம்மத்தியில் இருக்கிறது. வெற்றியை சுவைக்க முயல்வோம் என்று நம்பிக்கை தருகிறது இயேசுவின் உயிர்ப்பு. தோல்விக்கு நாம் அடிமைகள் அல்ல. இந்த வேதனையும் நம்மை தோற்கடிக்க இயலாது. நான் காட்சி பொருள் அல்ல, மனிதன். அணுவை விட சக்தி வாய்ந்தவன் கடவுள் என்னோடு இருக்கிறார். நான் போலி அல்ல, உண்மை. இறைவன் என்னோடு பயணிக்கிறார். ஆகவே வெற்றி என் அருகே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கடவுள் என்னோடு இருக்கிறார். கடவுள் உன்னோடு இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கை கொள்வோம், உயிர் தெழுவோம். இயேசுவே, உன்னை போன்று வாழ்க்கையில் உயிர் தெழ உடனிருந்து வழிகாட்டும்.